அடுத்த விடயத்துக்கு வந்தால், சின்ன வயதிலிருந்தே சுடுகாட்டில் கருப்பு பறையனார் என்பவருடன் இருந்த நீங்கள், அவர் மரணமடைந்ததுக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் உடல்களை எரிக்கும் இந்த வேலையை நீங்கள் தான் செய்தீர்களா, அல்லது அவரது மரணத்துக்கு பிறகு நீங்கள் சுடுகாட்டை விட்டு வெளியேறிவிட்டீர்களா?
சுடுகாட்டில் ஆரம்பத்தில் காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கானாவை முழுமையாக கற்றுக்கொண்டு நான் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வேலைகளை விட்டுட்டேன்.
சரி, உங்களது புகைப்படத்தை பார்த்தவுடன் முதலில் தோன்றுகின்ற ஒரு விடயம், கழுத்தில் நீங்கள் போட்டிருக்கும் மண்டை ஓட்டு சின்னம் பொறிக்கப்பட்ட சங்கிலி, அடுத்ததாக கருப்பு ஆடை. எதற்காக இந்த கருப்பு ஆடை, கழுத்தில் ஒரு மண்டை ஓட்டு சங்கிலி என ஒரு தோற்றத்தை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
கருப்பு சட்டை என்பது எனக்கான யூனிஃபார்ம். ஏன்னா நான் இறப்பு வீடுகளில் நிறைய போறேன், அங்கு கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு வராங்க, அது வேற விஷயம். ஆனால் அதை முறையாக மரணத்தை மதிக்கும் மனிதனாக நான் இருக்கும் பட்சத்தில் அதற்கு முறையா போகணுன்றதுக்காக நான் கருப்பு அங்கேயே அணிகிறேன். ரெண்டாவது, கழுத்துல ஒரு மண்டை ஓடுச்சேன், இது எதற்காக அப்படின்னு கேட்டா, என்னை வடிவமைக்கும் என்று நான் திட்டமிட்ட போது எந்த மதத்தின் சார்பாகவும் நான் வடிவமைக்க கூடாது, எந்த ஜாதியின் சார்பாகவும் அமைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும் போது, நான் சிலுவை போட்டா கிறிஸ்டின்ன்றுவான், பிறை போட்டா முஸ்லீம்ன்றுவான், ஓம் போட்டா இந்துன்றுவான், புத்தரோட இதை போட்டா புத்திசம்ன்றுவான். அப்ப நான் என்ன போடுறேன் திட்டமிடும் போதுதான் மண்டை ஓட முடிவு பண்ணேன். உலகத்துல மிகப்பெரிய ஓவியங்கள்ல மனிதனோட மண்டை ஓடாக இருக்குது. ஏன் அந்த மண்டை ஓட்டை நம்ம வச்சுக்க கூடாதுதான் நான் மண்டை ஓட்ட ரொம்ப விரும்புறேன். அது மட்டும் சுடுகாட்டு அதிகமா பார்த்ததும் மண்டை ஓடைகள் தான். அது எனக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு விஷயமா இருக்கனால மண்டை ஓட்டையும் போடுறேன்.
நீங்கள் வாழ்ந்த மற்றும் வளர்ந்த சூழல் மரண கானாவை பாடுபவராக உங்களை ஆக்கியிருந்தாலும் கூட, ஆதிக்க கலாச்சாரத்தின் எதிர்குரலாக இந்த மரண கானாவை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் இல்லையா, இந்த சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொல்ல முடியுமா?
கட்டாயமாக. அதாவது நான் இப்படியோட பிறப்பா இருக்கிறதுனால நான் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது, நான் என்ன மதம்னு தெரியாது, நான் என்ன மொழின்னு தெரியாது, நான் இந்தியன் சொல்றதுக்கு கூட எனக்கு எந்த விதமான ஐடி ப்ரூஃபும் கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் பாடும் பாட்டை எனக்கு குறைபடுத்தி இந்த ஜாதிக்காரங்கதான் அதை பாடணும்னு இங்க முடிவு செய்தது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அப்படின்றதான் நான் உணர்ந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஈழிசை நாடக மன்றத்துக்குள்ள வளாகத்துக்குள்ளாடியே அசிங்கப்பட்டு கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளப்பட்டேன். ஏன் அப்படின்னா, என்னிடம் அவர்கள் கேட்கும் சூட்சமும் கிடையாது. ரொம்ப தெளிவா சொன்ன, உள்ள போய் நான் சாவுக்கு பாடுறேன்னு. இது சங்கீத மும்மூர்த்திகள் வாழக்கூடிய புனிதமான இடம், இங்க நீ பாடக்கூடாது, நீங்க பேசக்கூடாது, வெளியே போடணும் தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் இத சாவுக்கு பாடுறதுனால சாவை யாரும் காசு கொடுத்து கேட்க தயாராக இல்லை. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நான் எங்கேயாவது பாடுறேன் அப்படின்னா கூட அங்க போலீஸ்ல விட்டு தடுக்கிறது, இரவு நேரங்கள்ல இத பாட விடாம செய்யறது, எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளும் நான் பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் இதுலயும் ஒரு புனிதமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு பாடி 246 விருதுகள் நான் வாங்கி இருக்கிறேன். 400 பத்திரிகைகள் ஊடகங்கள் என பதிவு செஞ்சிருக்கு. 86 தொலைக்காட்சியில நான் நேரடி ஒளிபரப்ப பேசியிருக்கேன். உலக தொலைக்காட்சி BBC வரைக்கும் இந்தியன் டெத் ராப் சிங்கர்ன்ற பேர்ல நான் பேசியிருக்கேன். அதுதான் என்னோட சந்தோஷம்ன்றது.
அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயத்துக்கு வந்தால், நீங்கள் உருவாக்கி இருக்கும் இந்த மரண கானாவை எதிர்காலத்துக்காக ஆவணப்படுத்தி வைக்க விரும்பவில்லை என்று ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீர்கள். ஏன் இப்படி ஒரு முடிவு என்று சொல்லுங்கள்.
இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு கொடுக்கல, நானே எல்லாமே தேடி எடுத்துக்கிட்டேன். நான் தேடி எடுத்துறது கூட தப்புன்னு சொல்லி பொடுங்கின உலகம் தான் இது. இந்த உலகத்துக்கு நான் எதையும் படைச்சி வைக்கணும்னு விரும்பவே இல்லை. எவனுக்கு தேடல் பிறக்கதோ அவன் தேடிக்கிட்டோம். எனக்கு கிடைச்ச தேடலை, நான் எடுத்துக்கொண்ட தேடலை நான் அனுபவித்து விட்டு நான் போய்விட விரும்புகிறேன். இதற்கு யாரையும் நான் உதாரணப்படுத்தவும் விரும்பல, யாருக்கும் நான் இதை எதையும் வைக்கணும்னு விரும்பல அப்படின்றது சொன்னேன். உண்மைதான், உலகம் முழுவதும் தமிழ் விரும்புறவங்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் அதிகபட்சமா தொல்காப்பியமும் குண்டலகேசியும் சிந்தாமணியும் தான் தெரியுது. நான் இன்னைக்கு தேர்ந்த மரண சித்தாந்தம் மாதிரி தமிழ்ல அழிஞ்சு போன எத்தனை விஷயங்கள் இருக்கும். இது வந்து திராவிட தமிழாக உருவாக்கப்பட்டதான் மரண சித்தாந்தம். எல்லாரும் சாவு வரக்கூடாதுன்னு கடவுளை வேணும்னா திராவிடம் ஒருத்தன் தான் சாவையே கடவுளாக வேணும்னா, இதுக்காக நான் பல ஆண்டுகளாக போராடி 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 இந்த மரண சித்தாந்தங்களை உண்மையான பாடலாக பதிவு செய்யப்படுறதுக்கான அங்கீகாரம் இல்லாம எவ்வளவு அவஸ்தப்பட்டிருப்பேன், எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பேன். எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க சொல்வதற்கு என்ன சாட்சி அப்படி என்று. கடவுளுக்கு இன்று சாட்சிகளை சொல்ல முடியாது, ஆனால் கடவுள் இருப்பதாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஆனால் இது தமிழாக இருக்கும் பட்சத்தில் இதற்கு மரியாதையும் இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளவும் யாரும் தயாரா இல்லை. இப்படி உலகத்துக்கு ஒண்ணு இல்ல, நாக்கு முக்கான்ற ஒரு பாடல் நீங்க கார்ல போகும்போது கேட்டது போல அர்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கான்னு, அதனுடைய நிஜங்கள் தெரியுமா, அதனுடைய வழி தெரியுமா, அதனுடைய உணர்வுகள் தெரியுமா, என்ன தெரியும்? திராவிடனுடைய ஆரம்ப பறையினாருடைய பாட்டு. இது தீண்டாமைன்ற ஒரு பிரச்சனைக்காக இது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்துல ஒரு இனம் வந்து இறந்து போனுச்சு. அவர் வந்து ஆண்டையராக அவங்க எல்லாரையும் சாணிப்பாலு சவுக்கடி எல்லாம் கொடுத்து கொடுமைப்படுத்தினாங்க. அவர் இறந்தனால வெட்டியானுங்க கொண்டாடுறாங்க. எப்படுறான்னா அட்ரா 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 கஞ்சிட்டு செத்தான், சோத்துக்கு செத்தான், தொட்டு செத்தான், தொடாம செத்தான், நாக்குல செத்தான், மூக்கல செத்தான், தொட்டு நக்கடா, தொட்டு நக்கடா, நாக்கடா மூக்கடா, நாக்கடா மூக்கடா, நாக்கடா மூக்கடா, காலில் போடு செருப்பை எல்லாம் தோளில் சுமக்கெல்லாம் நீங்க, சாணிப்பாலும் சவுக்கடியும் பட்டதெல்லாம் நாங்க, அட்ரா அட்ரா கஞ்சிட்டு செத்தான், சோத்துக்கு செத்தான், தொட்டு செத்தான், தொடாம செத்தான், நாக்குல செத்தான், மூக்கல செத்தான், மாட்டுக்கறி தின்னு புட்டு தோலை போட்ட நாங்க, அந்த தோலை கட்டி அடிச்சுப்போம் பாடல் என்ன குறையா, கருத்த தோலும் கருக்க பல்லும் பறையனுக்கு குறையா, அதை என்ன போல எத்தனை பேரு அழகா இருப்பான் நிறையா, அட்ரா அட்ரா கஞ்சிக்கு செத்தான், சோத்துக்கு செத்தான், தொட்டு செத்தான், தொடாம செத்தான், நாக்குல செத்தான், மூக்குல செத்தான், தொட்டு நக்கடா, தொட்டு நக்கடா, நாக்கடா மூக்கடா, நாக்கடா மூக்கடா என்ற பாடல். அந்த பாடலை நவீனப்படுத்தியதால் இன்னைக்கு கார்ல கேட்டு போறாங்க, எந்த ஒரு கலைஞனுக்கும் அந்த வழி தெரியாம தான் கேட்டுட்டு போறாங்க. நான் என்னையே காப்பாத்திக்க முடியாத இந்த உலகத்துல நான் படைச்ச ஒரு படைப்ப கேசிட்டாவோ இல்ல எழுத்து வடிவமோ வச்சுட்டேன்னா அது ஈஸியா என்கிட்ட புடுங்கி நான் தான் இதை பண்ணேன்னு பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் வாங்க மாட்டாங்கன்னு நீங்க ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்க அறிவு திருடுபவனுக்கு கலைமாமணி விருது, உருவாக்கியவனுக்கு அனாதை மரணம் என்றால் எதுக்கு இதை நம் மக்களுக்கு வைக்கணும்ன்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கும்.
இதுவரை 6000 மேற்பட்ட மரணங்களில் நீங்கள் பாடிவிட்டீர்கள். உங்களை பாதித்த மரணங்களில் முக்கியமான ஒன்றாக நடிகை சில்க் ஸ்மிதாவின் மரணம் இருக்கின்றது. அவரை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுங்கள், அல்லது அவரது மரணம் உங்களை ஏன் அப்படி பாதித்தது என்று சொல்லுங்கள்.
சில்க் ஸ்மிதாவை உலகமே ஒரு காம பிட்டகமா தான் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவர்களிடம் இருக்கும் ஒரு நல்ல தன்மையை நான் மெரினா பீச்சிலே பார்த்திருக்கேன். அவங்க மெரினா பீச்சுக்கு வாக்கிங் வரும்போது குறைந்தபட்சம் ஒரு 50-60 நாயாவது அவங்க பின்னாடி ஓடி வரும். எல்லாம் அவங்க வளர்க்கிற நாயங்க, தெருவில் இருக்கிற நாயங்க. அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு பேக்கரியிலயா ஆளை வச்சு அந்த வேஸ்ட் பண்ற பிரெட் தூளுங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு காலையில வாக்கிங் வரும்போது அந்த நாய்களுக்கு அந்த பிரெட் துண்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அதுல ஒரு நாயா நான் எத்தனையோ வாட்டி அந்த பிரெட் துண்டெல்லாம் தின்னிருக்கேன். இந்த ஒரு நன்றி விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. அவங்க ஆக்ரோசர் போட்டு ஓடிட்டு இருக்கும் போது நான் நிப்பாட்டி அவங்கள்ட்ட கையெழுத்துலாம் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம சிலுக் சுமிதாவுடைய கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர்கள் இறந்த அன்னைக்கு நான் கருப்பு கொடியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டாண்ட போகும்போது என்ன வாட்ச்மேன் உள்ள விடல. எப்படியும் எனக்கு தெரியும் அவங்க எப்படியும் சுடுகாட்டுக்கு தான் வருவாங்கன்னு. அந்த சுடுகாட்டுல வெயிட் பண்ணி அவங்களுடைய பிணத்தை தொட்டு பார்த்து நான் பாடி விட்டு அதுக்கப்புறம் தான் இருக்க வச்சோம்.
மரணகானா பாடுபவர் என்பதை தாண்டி சுடுகாடும் சில சுந்தரிகளும் நான் சந்தித்த மரணங்கள் உட்பட சில நூல்களையும் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அதாவது எழுத படிக்க தெரியாதவங்க புத்தகம் போட முடியாதுன்னு ஒரு காலகட்டங்கள்ல இருந்துச்சு. எழுத்தாளர்கள்னு சொல்லிக்கிட்டவங்க எல்லாம் கற்பனை எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனால் எழுத படிக்க தெரியாதவன ஒருத்தனுடைய நிஜம் கற்பனையை விட பயங்கரமான வலிமையானது என்று நிரூபிப்பதற்காக நான் குழந்தையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 மரணங்களுக்கு மேல பாடிட்டேன். அதுல ஒரு 30 மரணங்களை எடுத்து நான் பதிவு பண்ணேன், என்னை பாதிக்கப்பட்ட மரணங்கள் என்று. அந்த புத்தகம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு 5000 புத்தகங்கள் மேல வச்சுச்சு. தொடர்ந்து அந்த புத்தகம் கண்காட்சிகள்ல விற்றதுனால அடுத்தது மரியாதைக்குரிய நக்கீரர் கோபாலண்ணா அவரு வந்து முழுமையான எனக்கான அங்கீகாரம் எல்லாமே கொடுத்து, அதாவது பணம் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்து ஒரு புத்தகத்தையும் வாங்கி கொண்டார். அதுதான் சுடுகாடுகளும் சுந்தரிகளும் என்ற புத்தகம். 3வது ஒரு புத்தகம் ஒரு விதையின் வழி அப்படின்ற ஒரு 3வது ஒரு புத்தகம் ஒன்று பண்ணேன். அந்த புத்தகமும் இன்று சிறப்பா போயிட்டு இருக்கு. 4வது புத்தகத்துக்கு தலைப்புக்கு தடை விதிச்சிருக்காங்க அந்த புத்தகத்தினுடைய தலைப்புக்காக, அதுவும் போராடிட்டு இருக்கு. நிச்சயமா 4வது புத்தகமும் ரிலீஸ் ஆகும்.
சினிமாவுக்குள் இந்த மரண கானாவை கொண்டு செல்வதற்கு நீங்கள் முயற்சிக்கவில்லையா, அல்லது சினிமா வாய்ப்புகளுக்காக நீங்கள் தேடவில்லையா?
இல்ல இல்ல இல்ல, நான் சினிமாவை தேடி போவதில்லை. சில நண்பர்கள் வந்து ஆலோசனை பண்ணி என்ன கேட்பாங்கோ, சில பாடல்களும் நான் கொடுப்பேன், அதுக்கான உரிய தொகையை நான் வாங்கிக்குவேன். என்னோட பேர் போடுறாங்க போடல அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அப்படி எத்தனையோ பாடல்கள் என்னுடையது, நீங்களும் கேட்டிருக்கீங்க. அந்த பாடல்லாம் என்னுடையதுன்னு நான் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டதில்லை. ஏன்னா அது முந்தைய தொகைகளை நான் வாங்கிட்டதுனால அதை நான் சொல்ல மறுக்கிறேன்.
சினிமாவை விட உங்களது இந்த இசை வடிவத்தை மேடை நிகழ்ச்சிகளில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கவில்லையா நீங்கள்?
இந்த மரணகனாவை பாட்டு இருக்கும் போது என்ன வந்து ரொம்ப இந்த பெண்களை ஆபாசத்தை பத்தி பாடுறத நான் வகுத்திருவேன், அது எனக்கு பிடிக்காது. இரட்டை அர்த்தங்களாகவும் கானா பாடல்களை பாட மாட்டேன். இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணிட்டு எனக்கான மேடைகளாக முற்போக்கு மேடைகளை நிறைய தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதாவது தாமிரபரணி ஆறுல இருந்து நீர் எடுத்து பண்றது, அந்த மூட பழக்க வழக்கங்களுக்கான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பாடல்கள் நானே கட்டி முற்போக்கு மேடைகள், அதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், தந்தை பெரியார் திராவிட கழகம், இந்த மாதிரியான முற்போக்கு மேடைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கான பாடல்களை தொடர்ந்து நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன்.
உயிர் வாழ வேண்டும் என்ற போராட்டத்தில் சாவுகளின் ஊடாக வாழ்வை தேடி அதில் நீங்கள் சாதித்தும் காட்டியிருக்கிறீர்கள். உங்களது வாழ்க்கையில் மறக்க முடியாத நிறைய சம்பவங்கள் இருக்கும், அதில் ஒன்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா?
சென்னையில பஸ் ஸ்டாண்டில் விபச்சாரங்கள் அதிகமாக நடக்கும். அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் வந்து ரொம்ப திட்டுவேன். ஏன் அப்படின்னு கேட்டா, அவ வந்து ஒரு 6-7 வயசு குழந்தைய வந்து கையில கூட்டுக்கிட்டு போய் விபச்சாரம் பண்ணுவது எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா கூட என்ன அனாதியா திட்டு போட்டாங்கோ, எனக்குதான் சரியான ஆசிரமத்துல எல்லாம் சேரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா உன் குழந்தைய வந்துட்டு நான் ஆசிரமத்துல சேர்த்து விடுறேன், அங்கிருந்து குழந்தைகள் எல்லாம் படிக்கட்டும், நீ அப்புறமா போய் நீ அந்த குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்லுவேன். அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தன் தாய் எந்த வழியை நோக்கி போறான்றது தெரியாம அது பசி வரும் போதெல்லாம் தன் தாய் எவ்வாறு ஆண்களிடம் நடந்து கொள்ளுமோ அதே மாதிரி அந்த குழந்தையும் அசிங்கமான முறைகள் எல்லாம் செஞ்ச போது மன உளைச்சலுக்கு பயங்கரமா ஆளாங்க. அந்த தாய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல படுற வேதனைகள் எல்லாம் எல்லா அசிங்கங்களும் அந்த குழந்தை கண் முன்னாலே பார்த்து வளர்ந்துருச்சு. ஒரு நாள் நான் வந்துட்டு இருந்த போது ஒரு பெரிய இன்டர்நெட்டுக்காக ஒரு குழியை வெட்டி வச்சிருந்தாங்க. அந்த குழியை எட்டி பார்க்கும் போது நான் பார்த்த அந்த பொண்ணு நிர்வாண கோலங்களில் கத்தியால் உடம்பெல்லாம் அறுபட்டு செத்து கிடந்தா. அப்போ அதெல்லாம் சொன்னாங்க, யாரோ வெட்டி போட்டுட்டாங்க, ஐயோ இவளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை எங்கங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, அதோ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தலையை வச்சு தூங்கிட்டு இருக்க அதுவா அப்படின்னு. எனக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு ஒரு 2 இரவு தூக்கமே இல்லை. ஏன்னா அந்த குழந்தை தூங்கிடுச்சு, ஆனால் அதோட தூக்கம் அதோட கனவு என்னவா இருக்கும், நம்ம அம்மா வருவா நம்மளுக்கு ஒரு பண்ணம் வாங்கி தருவா அப்படின்ற ஒரு கற்பனையே படுத்திருக்கணுமே, அது நடக்காது. தன் தாய் இறந்துட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட போய் எப்படி சொல்றாங்கோ இப்படி சொல்லுவாங்கோ என்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான. எனக்கு வந்து பாண்டிச்சேரி சந்தோஷம் நிலையத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அழைப்பு வந்தோடனே அந்த நிகழ்ச்சிக்கு நான் அங்க போய் பாடுறதுக்காக போயிருந்தா, அங்க அநாத குழந்தைங்களாம் நிறைய இருந்தாங்க, அவங்க கிட்டலாம் பாடி காட்டக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பமும் கிடைச்சதுனால அப்போ ஒருத்தரை கேட்ட, நீங்க என்னவா அவ விரும்புறீங்க அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும் எல்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொன்னா, நான் பாவங்கள் செய்பவர்களை மன்னித்து சேவை செய்யும் நன்னாக மாற போறேன்னு சொன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா நான் கூட நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், என்ன நீ மன்னிப்பியான்னு கேட்டேன். அப்ப அவ சொன்னா, நீங்க என்ன பாவம் பண்ணிருக்கீங்க, நிறைய புண்ணியம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, உனக்கு எப்படி நான் பாவம் பண்ணனா புண்ணியம் பண்ணமான்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்ட போது அந்த பெண் சொன்னா, நான் வேற யாரும் இல்ல, பஸ் ஸ்டாண்டில் உங்கள் முன்னால் வந்து தொழில் செய்த பாட்டிமுடைய பெண் நான் தான் என்று சொல்லும் போது என் கண்கள் கண்ணீராக மாறியது. பயங்கரமாக வாழ்க்கையில சந்தோஷப்பட்டேன்.
இறுதியாக உங்களை பற்றிய மேலதிகமாக இங்கே எப்படி தெரிந்து கொள்வது?
என் மீது விருப்ப கொண்டு யாரையும் என்னிடம் பேச நினைச்சா, என்னுடைய தொலைபேசி எண் 9941163468 தொடர்பு கொள்ளவும், அல்லது என்னுடைய இணையதளங்களில் www.maranaganaviji.com என்று எனக்கு வெப்சைட்டும் இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். யாராவது மெயில் பண்ண விரும்புனாங்கன்னா mganaviji@gmail.com சொல்லலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே நான் இதுக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன்.
மிக்க நன்றி திரு மரணகானா விஜி அவர்களே. நீங்கள் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று ஆஸ்திரேலியா நேயர்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி சகோதரி, நன்றி. அதே போல் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மரணகானா விஜி மனப்பூர்வமான நன்றி.
மசாலா கம்பெனி பல்பலா ரசகுல்லா பிஸ்கோத்தே கம்பெனி, அஜெல்லா ஊஜெல்லா மசாலா கம்பெனி பல்பலா ரசகுல்லா பிஸ்கோத்தே கம்பெனி. என் ஸ்டோரிமா இது மண்ண தொலைச்ச மனுஷன் தானமா, அஜெல்லா ஊஜெல்லா மசாலா கம்பெனி பல்பலா ரசகுல்லா பிஸ்கோத்தே கம்பெனி, அஜெல்லா ஊஜெல்லா மசாலா கம்பெனி பல்பலா ரசகுல்லா பிஸ்கோத்தே கம்பெனி. என் ஸ்டோரிமா இது மண்ண தொலைச்ச மனுஷன் தானமா. பெரட்டுது, அம்மா டப்பா சோறு போல மனசு டான்ஸ் ஆடுது, மாமா கண்ணு மாமா கண்ணு